அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் ஓசை. ஜனவரி திங்கள் 12 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழிசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கையில் புதிய அமைச்சரவை பதவியேற்றுள்ளது குறித்த தகவல்கள், புதிய அமைச்சரவையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணையுமா என்பது குறித்து கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் வெளியிடும் கருத்து.
இல்ல, அமைச்சரவையில எங்களை அழைக்கும், எங்களை பதவியேற்கும்படியா நமக்கு உத்திய உருமான அழைப்பு பெறவில்லை. அதோடு மிகவும் கவனமாக ஆளப்பட வேண்டிய விடயம்.
கிழக்கு மாகாணத்தில் வரவு செலவு கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்பட்டது பற்றிய குறிப்பு. இந்திய அரசு சுற்றுச்சூழல் தன்னார்வ குழுவான கிரீன் பீஸ் அமைப்பின் ஆர்வலர் பிரியா பிள்ளையை இங்கிலாந்து செல்ல விடாமல் தடுத்தது எழுப்பியிருக்கும் சர்ச்சை பற்றிய ஒரு பேட்டி.
மாறுபட்ட கருத்துகள் மற்றும் மக்கள் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் பறிக்கு முகமாக அவர்களை டார்கெட் பண்றாங்க. அவர்களை வந்து முற்றுகையிடுவதற்கு முகமாக அரசாங்கத்தால் பண்ணப்பட்ட நடவடிக்கைகள் தான் இதுதான் எங்களுடைய கருத்து.
வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இந்திய தேர்தல்களில் வாக்களிக்கும் உரிமை தரப்பட வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது பற்றிய செய்தி, பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சங்கீதா ராஜன் மற்றும் விமல் சொக்கநாதன்.
பிரான்சில் கடந்த வாரம் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களைத் தொடர்ந்து நாடெங்கிலும் பெருந்தொகையான பாதுகாப்பு படையினரை மேலதிகமாக பிரெஞ்சு அரசு கடமையில் ஈடுபடுத்துகிறது. போக்குவரத்து மையங்கள், உல்லாச பயணிகள் ஈர்க்கப்படும் இடங்கள் போன்றவற்றை பாதுகாக்க 10,000 போர் வீரர்கள் கடமைக்கு அழைக்கப்படுகிறார்கள். பிரான்சில் இயங்கும் 700 யூத கல்வி நிறுவனங்களை பாதுகாப்பதற்கு 5,000 போலீஸ் வீரர்கள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். கொலைவரி தாக்குதலை நடத்திய துப்பாக்கிதாரிகள் மூவரின் சகாக்களை பிரெஞ்சு போலீசார் தொடர்ந்தும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பிரெஞ்சு விபத்துறையிலோ பாதுகாப்புத்துறையிலோ ஏதாவது தவறுகள் நடந்திருக்கின்றனவா என்று விசாரணைகள் தொடங்கியிருக்கின்றன. பிரெஞ்சு சிறைகளுக்குள் சில கைதிகளை மத தீவிரவாதிகளாக மாற்றியமை சம்பந்தமாகவும் சிறைக்கூடங்களுக்குள் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன.
ஜெர்மனியில் ட்ரெஸ்டன் நகரில் இன்று மாலை இஸ்லாமுக்கு எதிரான அமைப்பு பெகிடா நடத்தவுள்ள பேரணியை ரத்து செய்யுமாறு அரசியல் தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரான்சில் ஜிஹாதிகளால் நடத்தப்பட்ட கொலைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள அந்த அமைப்பு முயல்கிறது என்று அரசியல் தலைவர்கள் குற்றஞ்சாட்டுகிறார்கள். அருவருக்கத்தக்க வகையில் பாரிஸில் நடைபெற்ற குற்றங்களை இந்த போராட்டக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ள முயல்கின்றனர் என்பது வெறுப்படைய வைக்கிறது என்று கூறியுள்ள நாட்டின் நீதி அமைச்சர் ஹகோ மாஸ், இப்படியான செயல்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான துவேஷத்தை தூண்டும் என்று கூறியுள்ளார்.
எகிப்திய தலைநகர் கைரோவின் பொது குளியல் அறையில் பாலியல் ஓரினை சேர்க்கைக்காக ஆண்களை தேடித்திருந்தமைக்காக எகிப்திய போலீசாரால் கைது செய்யப்பட்டு தகாத நடத்தை புரிந்த குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட 26 ஆண்களையும் எகிப்திய நீதிமன்றம் இன்று விடுதலை செய்திருக்கிறது. எகிப்தில் வாழும் ஓரினை சேர்க்கையாளர்களுக்கு எதிரான அரசாங்கத்தின் புதிய இயக்கம் இது என்று இந்த வழக்கு கருதப்பட்டது. கடந்த மாதம் இந்த 26 ஆண்களும் போலீசாரால் வேட்டையாடப்பட்டு கைது செய்யப்படும் காட்சி உள்ளூர் தொலைக்காட்சி நிலையத்தால் படம் பிடிக்கப்பட்டு காட்டப்பட்டது. பொது குளியல் அறைகளிலிருந்து இந்த ஆண்கள் அரைகுறை ஆடைகளோடு போலீசாரால் இழுத்துச் செல்லப்படும் காட்சி பொதுமக்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்தது. இவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்படுவதாக நீதிமன்றம் இன்று அறிவித்தாலும் இவர்களின் குடும்பத்தினர் ஆனந்த கூக்குரல் எழுப்பி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள்.
ஆப்கானிஸ்தானின் அதிபராக அஷ்ரப் கானி பதவியேற்று 3 மாதங்கள் ஆன நிலையில் அங்கு புதிய அமைச்சரவை பதவியேற்றுக் கொண்டுள்ளது. நாட்டின் தலைமை நிர்வாகியும் அதிபர் பதவிக்கான போட்டியில் இருந்தவருமான அப்துல்லா அப்துல்லா அவர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை அடுத்து 25 அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அமைச்சரவையை அடுத்து நாடாளுமன்றம் அங்கீகரிக்க வேண்டும். 3 பெண்களும் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர்களின் வயது 36 வரை உள்ளது என்று செய்தியாளர்கள் கூறுகிறார்கள்.
அனைத்துலக ரீதியாக தேடப்பட்டு வரும் குற்றவாளிகளின் பெயர் பட்டியலில் உக்ரைனின் முன்னாள் அதிபர் விக்டர் யனுகோவிச்சின் பெயரையும் உலக போலீஸ் அமைப்பான இன்டர்போல் அமைப்பு சேர்த்திருக்கிறது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் தலைநகர் கீவில் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்திய பொதுமக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்யும்படி மறைந்திருந்து குறிபார்த்து சுடும் துப்பாக்கியாளர்களை பணித்தமை மற்றும் சில பில்லியன் டாலர் பணத்தை உக்ரைனிலிருந்து திருடியமையாக குற்றங்களை யனுகோவிச் இழைத்தார் என்று உக்ரைன் ஆட்சியாளர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள்.
சவுதி அரேபியாவின் பல பகுதிகளில் அபூர்வமான வகையில் பனிப்பொழிவு ஏற்பட்டு வரும் வேளையில் அந்த பணியை வைத்து பனிமனிதன் செய்வதற்கு தடை விதித்து மதகுரு ஒருவர் மத ஆணையை பிறப்பித்துள்ளார். மிகவும் பிரபலமான மதகுருவான ஷேக் முகமது சலே அல் மொனாஜித் அவர் பிறப்பித்துள்ள இந்த மத ஆணை சில காலத்திற்கு முன்னர் வெளியிடப்பட்டது போல தோன்றுகிறது. பணியால் மனிதனின் உருவத்தை செய்வது என்பது மனிதனின் உருவத்தை செய்வதற்கு சமமே என்று கூறியுள்ள அவர், அப்படி செய்வது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். அவரது இந்த ஆணையை ட்விட்டர் மூலம் பலர் விமர்சித்துள்ளனர்.
செய்தி அறிக்கை கிட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் புதிய அமைச்சரவை இன்று பதவியேற்றுக் கொண்டது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் ஜெயபிரகாஷ்.
இலங்கையின் புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான புதிய அமைச்சரவை இன்று மாலை பதவியேற்றிருக்கிறது. அமைச்சரவை அந்தஸ்து இருக்கின்ற அமைச்சர்களாக 27 பேரும், 8 பேர் பிரதி அமைச்சர்களாகவும், 10 பேர் ராஜாங்க அமைச்சர்களாகவும்
பொறுப்பேற்றிருக்கின்றனர்.
நாட்டின் புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கொள்கை, அபிவிருத்தி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். மங்கள சமரவீர வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார்.
அமைச்சராக பொறுப்பெடுப்பதற்காக நாம் கௌரவமாக அழைப்பது மங்கள பின்சிறி சமரவீர அவர்களை.
மங்கள பின்சிறி
மங்கள சமரவீர மஹிந்த அரசாங்கத்திலிருந்து பிரிய முன்னரும் வெளியுறவு அமைச்சராக இருந்தவர். நிதியமைச்சராக ரவி கருணாநாயக்கவும், நீதியமைச்சராக விஜயதாச ராஜபக்சவும் பதவியேற்றிருக்கின்றனர்.
புதிய அமைச்சரவையின் அமைச்சராக இப்போது பதவியேற்க வருகை தருகிறார் கௌரவ இபதுல் ரவுப் ஹக்கீம் அவர்கள்.
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவருக்கு மைத்ரி அரசாங்கத்தில் நகர அபிவிருத்தி மற்றும் குடிநீர் விநியோக அமைச்சு வழங்கப்பட்டிருக்கிறது. மஹிந்த அரசாங்கத்தில் தொழில்துறை மற்றும் வணிக அமைச்சராக இருந்த ரிஷாட் பதியுதீன் மைத்ரி அரசாங்கத்திலும் அதே பொறுப்பை ஏற்றிருக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சியின் டி எம் சுவாமிநாதன் மீள்குடியேற்ற மற்றும் இந்து மத விவகார அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார்.
I, D.M. Swaminathan, do solemnly declare and affirm that I will faithfully perform the duties and discharge and functions of the office of the Minister of Resettlement, Reconstruction and Hindu Religious Affairs.
இம்முறை அரசாங்கத்தில் கிறிஸ்தவ மத விவகார அமைச்சராக ஜோன் அமர்தொங்கவும், புத்த சாசன அமைச்சராக கரு ஜெயசூரியவும் பொறுப்பேற்றிருக்கின்றனர். இந்த அமைச்சரவை அந்தஸ்து இருக்கின்ற பொறுப்புகளில் இடம்பெற்றிருக்கின்ற 2 பெண்களாக தலதா அத்துக்கோரல வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கும், சந்திராணி பண்டார்நாயக்க மகளிர் விவகாரத்துக்கும் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். புதிய நெடுஞ்சாலைகள் மற்றும் முதலீட்டு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற கபீர் ஹஷீம் அடங்கலாக 3 முஸ்லிம் அமைச்சர்கள் இந்த புதிய 27 பேர் அடங்கிய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்றனர். பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற பழனி திகாம்பரம் உள்ளடங்கலாக 2 தமிழ் அமைச்சர்கள் இம்முறை அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்றனர். இவர்களைத் தவிர புதிய அரசாங்கத்தில் துணை அமைச்சர்களாக 8 பேர் இடம்பெற்றிருக்கின்றனர். குறிப்பாக விஜயகலா மகேஸ்வரன் மகளிர் விவகார அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். கடந்த மஹிந்த அரசாங்கத்தில் சிரேஷ்ட அதாவது மூத்த அமைச்சர்கள் என்ற அந்தஸ்தில் 10 பேருக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் இம்முறை அரசாங்கத்தில் அமைச்சரவை அந்தஸ்து இல்லாத ராஜாங்க அமைச்சர்கள் என்ற பெயரில் 10 பேர் பொறுப்பேற்றிருக்கின்றனர். அதில் குறிப்பாக கல்வி அமைச்சராக வி ராதாகிருஷ்ணன், பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சராக கருப்பையா வேலாயுதம், சிவில் விமான சேவைகள் அமைச்சராக ஃபைசல் முஸ்தப் ஆகியோரும் இடம்பெற்றிருக்கின்றனர். கடந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் பிரதமருக்கும் மேலதிகமாக 55 பேர் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களாகவும், 10 பேர் மூத்த அமைச்சர்கள் என்ற பொறுப்பிலும், துணை அமைச்சர்களாக 41 பேரும், சிறப்பு வேலை திட்டங்களுக்கான அமைச்சர்கள் என்று மேலதிகமாக இருவரும் இடம்பெற்றிருந்தனர். மைத்ரிபால சிறிசேனவின் 100 நாள் திட்டத்தில் 30 கூடாத எண்ணிக்கையில் அமைச்சரவை அமைக்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. அதன்படி 27 பேருக்குள் இம்முறை அமைச்சரவை சுருக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. மைத்ரிபாலவின் தேசிய அரசாங்கத்தின் கீழான அமைச்சரவையில் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உள்ளிட்ட முஸ்லீம் கட்சிகளும், சில மலேக கட்சிகள் உள்ளிட்ட பல கட்சிகள் பங்கெடுத்திருக்கின்றன.
இதனிடையே புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதி குழு ஒன்று சந்தித்தது. இந்த சந்திப்பில் என்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன என்று தாத்தே குவின் தலைவர் இரா சம்பந்தன் அவர்களை கேட்டேன்.
ஓம் நாம இன்றைக்கு ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக தனது அலுவலகத்தில் பதவி ஏற்ற பிறகு நாங்கள் அவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு குழு, அதாவது நான், திரு மாவித்தே நாதிராஜா, திரு சுரேஷ் பிரேம்சந்திரன், திரு செல்வமடைக்கல்நாதன், திரு சிவசக்தி ஆனந்தன் மற்றது திரு எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் சந்தித்து பேச வேண்டிய விடயங்களை பற்றி பேசினோம். எமது மக்கள் நீண்டகாலமாக எதிர்நோக்கி வருகின்ற பிரச்சனைகள், விசேஷமாக அவர்களுடைய காணி பிரச்சனைகள், அதிலேயும் விசேஷமாக வடக்கில் வலிகாமத்திலும் கிழக்கில் சம்பூரிலும் ஏனைய பகுதிகளிலும் ஏனைய மாவட்டங்களிலும் நிலவுகின்ற காணி பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசி அது விடயம் சம்பந்தமாக ஒரு தீர்வு விரைவில் ஏற்பட வேண்டும் என்பது மக்கள் அந்த காணிக்கு திரும்பிச் சென்று தங்களுடைய வதிவிடத்தையும் வாழ்வாதாரத்தையும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட வேண்டும். மற்றது சிறையில் நீண்ட காலமாக தவித்துக் கொண்டிருக்கின்ற எமது நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் சம்பந்தமாகவும், மற்றது வடகிழக்கில் நிலவுகின்ற சீர்கேடுகள் விசேஷமாக மாகாண ஆட்சியை பொறுத்தவரையில் ஆளுநர் சம்பந்தமாக, பிரதமர் செயலாளர் சம்பந்தமாக, அரசாங்க அதிபர் அதிபர்கள் சம்பந்தமாக விதமாக பல்வேறு நிர்வாக சீர்கேடுகள், மற்றது எமது மக்கள் ஜனாதிபதிக்கு வாக்களித்த பொழுது மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்கள் மிக உற்சாகமாக வாக்களித்திருக்கின்றார்கள் பழைய அரசாங்கத்தை மாற்றி ஒரு புது ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு. அதோடு பல விடயங்கள் அமைந்தமாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக, அரசியல் தீர்வினுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக, அதில் ஏற்பட்டிருக்கின்ற தாமதங்கள் சம்பந்தமாக விதமாக பல விடயங்களை பற்றி நாங்கள் பேசினோம்.
மைத்ரிபால சிறிசேனா அவர்களின் வெற்றிக்கு வடக்கிலும் கிழக்கிலும் உள்ள சிறுபான்மை சமூகங்களின் பெருவாரியான வாக்களிப்பு ஒரு முக்கியமாக காரணியாக அமைந்திருக்கிறது என்ற நிலையில், இந்த உங்களது சிறுபான்மை சமூகத்தினரின் இந்த கோரிக்கைகள் குறித்து அவரது கருத்துக்கள் எப்படி இருந்தன? ஏன்னா ஏதாவது சாதகமாக இருக்கிறதா?
அவருடைய கருத்துக்கள் சாதகமாக இருந்தன. இந்த கர்மங்கள் கையாளப்பட வேண்டும், இவருக்கு தீர்ப்பு காணப்பட வேண்டும். விசேஷமாக காணி பிரச்சனைகள் இளைஞர்களை பொறுத்தவரையில், மற்றது கிழக்கு மாநில நிர்வாகத்தை பொறுத்தவரையில், மற்றது மாவட்ட ரீதியாக நடைபெறுகின்ற கர்மங்களை பொறுத்தவரையில் அவருடைய பதில் மிகவும் தெளிவாக இருந்தது. விடயங்கள் சம்பந்தமாக விரைவில் ஒரு முடிவை காண வேண்டும் என்ற கருத்தை கூறியிருந்தார். அரசியல் தீர்வு சம்பந்தமாக நாங்கள் ஆழமாக இதையும் பேசாவிட்டாலும் கூட அரசியல் தீர்வுடைய அவசியத்தை பற்றி பேசியிருந்தோம். அதனுடைய தாமதம், அதனுடைய இழுவரின் நிலைமை இது தொடரக்கூடாது என்பதை பற்றி அதையும் நாங்கள் விரைவில் அணுக வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் முன்வைத்தோம். அவருடைய கருத்துகள் பொதுவாக சாதகமாக இருந்தன.
ஏதாவது ஒரு கான்கிரீட்டாக ஒரு அறுதியான உறுதியான வகையிலே இந்த காலகட்டத்துக்குள் முடிப்போம் என்று ஏதாவது அவர் சொன்னாரா?
இன்றையவரையில் நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் கான்கிரீட்டா இல்லையா? தாங்கள் நான் அவருக்கு சொல்லியிருக்கின்றேன்.
சரி, இல்லை,
நான் காலத்துக்குள் இந்த விடயம் சம்பந்தமாக பல முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று
நான் கேட்டதை நீங்கள் சாதகமாக சொன்னார் என்று சொன்னீர்கள். அதற்காக அது என்ன விதமான ஒரு வாக்குறுதி, என்ன விதமான ஒரு அதற்கு ஏதாவது கால வரையறை கொடுத்தாரா என்றெல்லாம்
சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் பேசும்போது நாங்கள் சொன்னாங்கள், நீங்கள் தேர்தல் கேட்ட பொழுது நாங்கள் உங்கள்ட்ட எதுவும் எழுத்துல வாங்க இல்லை, எழுத்துல நான் கேட்க இல்லை. எழுத்துல கேட்காத காரணம் என்னவென்றால், நான் எழுத்துல உங்கள்ட்ட பெற்றிருந்தால் ராஜபக்சே நிச்சயமா சொல்லியிருப்பார் சம்பந்தனுக்கும் சிறிசேனவுக்கும் இடையில ஒரு இரகசிய ஒப்பந்தம் இருக்கின்றது என்று. அப்படி இல்லாமல் இருந்தும் கூட அவர் அமிதமா சொன்னவர், நீங்கள் சிங்கள மக்கள் மத்தியில் பெரும்பான்மையின மக்கள் மத்தியில் சென்று ஒரு பொய்யை கூறக்கூடாது, கூறினால் அது ஒரு பழையினமாக உங்களுக்கு அமையலாம் என்ற காரணத்துக்காகத்தான் நாங்கள் எடுத்துற உங்கள்கிட்ட எதையும் நாங்கள் கேட்கவில்லை. அந்த அளவுக்கு நாங்கள் பெருந்தன்மையா நடந்திருக்கின்றோம்.
அமைச்சரவையில் உங்களை பதவியேற்பது குறித்து கலந்து கொள்வது குறித்து ஏதாவது அழைப்பு விடுத்தாரா?
இல்ல, அமைச்சரவையில எங்களை அழைக்கும் எங்களை பதவியேற்கும்படியா எமக்கு உத்தியோகமான ஒரு அழைப்பும் வரவில்லை. அதோடு மிகவும் கவனமாக ஆளப்பட வேண்டிய விடயம், எமது கட்சியினுடைய தலைவர்கள், கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கீழ் அடங்கியிருக்கின்ற பல கட்சியினுடைய தலைவர்கள் நேற்றிரவு இன்றைக்கு தான் கொழும்புக்கு வந்திருக்கின்றார்கள் தேர்தலுக்கு பிறகு. அதுபடியும் சம்பந்தமாக நாங்கள் கூடி பேசுவோம். ஆனால் இன்றைய சூழலில் நாங்கள் உடனடியாக அமைச்சர் பதவி ஏற்பதற்கு வசதி இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன். இலங்கையின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மொஹான் பேரிஸ் பதவி விலக வேண்டும் என்று கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று நீதிமன்ற வளாகத்தில் நடந்தது. இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
தலைமை நீதிபதி மொஹான் பேரிஸ் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று காலை உச்சநீதிமன்ற வளாகம் முன்பாக நடைபெற்றது. உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதிகள் பிரவேசிக்கும் அதிவிசேட பாதை முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. வழக்கறிஞர்கள் உட்பட சிவில் சமூக அங்கத்தவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். அங்கு உரையாற்றினார் இலங்கை வழக்கறிஞர்களின் ஒன்றியத்தின் மூத்த உறுப்பினர் குணரத்ன வணிநாயக்க.
மே ஆகவினு சொல்லுவோரையா மே தேசபாலன கிரியாவில் ரிஜுலிசம் அதிகாத்துல திபுனா ஏ சம்பந்தி சேலு சாட்சி
ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருந்த போது முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவின் தோல்வியை தடுப்பதற்கு தலைமை நீதிபதி முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். அவர் அதிகாலை ஜனாதிபதியின் மாளிகைக்கு சென்று முன்னாள் ஜனாதிபதியுடன் சேர்ந்து தேர்தல் முடிவுகளை ரத்து செய்வதற்கான சூழ்ச்சியொன்றில் ஈடுபட்டுள்ளதாக எமக்கு ஆதாரங்கள் கிடைத்துள்ளது. இது மக்களின் ஆணையை புறக்கணிக்கும் ஒரு செயல். இவ்வாறான தலைமை நீதிபதி ஒருவருக்கு நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையை காக்க முடியாதென்று குற்றம் சாட்டிய வழக்கறிஞர் குணரத்ன வணிநாயக்க, எனவே அவர் உடனடியாக பதவி விலக வேண்டுமென்றும் தெரிவித்தார். சிவில் சமூக ஒன்றியத்தின் வணக்கத்துக்குரிய பிதா என் சத்யவேல் கருத்துக்களை தெரிவித்த போது,
கடந்த தேர்தல் நடைபெற்ற போது இவரும் ஜனாதிபதிக்கு சார்பாக இருந்து தேர்தலை மீறி அதற்கு எதிராக சட்டத்தை நியமித்து அதன் மூலம் புதிய நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேர்தல் முடிவுகளை மாற்றி தொடர்ந்து பழைய ஜனாதிபதியை பதவியில் அமர்த்ததுக்காக துணையிருந்தவராக கூறப்படுகின்றது. இவர் இந்த பதவியிலிருந்து அகற்றப்பட வேண்டும்.
இன்று காலை தலைமை நீதிபதி கடமைகளுக்காக உச்ச நீதிமன்றத்துக்கு வரும்போது எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்ட போதிலும் தலைமை நீதிபதி மோகன் பீரிஸ் இன்று கடமைகளுக்காக நீதிமன்றத்துக்கு வரவில்லை. இதன் காரணமாக தலைமை நீதிபதி முன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருந்த வழக்குகள் ஒத்திவைக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற போது உச்ச நீதிமன்ற வளாகம் முன்பாக போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோருக்கு போலீசார் எந்தவிதமான இடையூறுகளையும் ஏற்படுத்தவில்லை.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இதனிடையே கிழக்கு மாகாணாவிலும் நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றம் எதிரொலித்தது. மாகாணத்தின் வரவு செலவு திட்ட கூட்டத்தொடர் 20ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து திருகோணமலையிலிருந்து ரத்னலிங்கம்.
கிழக்கு மாகாண சபையில் 2015ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினை நிறைவேற்றுவது தொடர்பான அமர்வு கடந்த டிசம்பர் மாதம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று சபை மீண்டும் கூடியபோது சபையின் ஆளும் தரப்பு உறுப்பினர் பலர் எதிரணி பக்கம் திரும்பியுள்ள நிலையில் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை சபை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கிழக்கு மாகாண சபையின் மூத்த உறுப்பினர் துரைரத்னம் கூறுகையில்,
கிழக்கு மாகாண சபை பொறுத்தவரையில் அரசியல் மாற்றம் ஊடாக ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகியிருக்கின்றன. அதில் கடந்த 2015ஆம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு சார்பான ஆளுங்கட்சி முன்வைக்கப்பட்ட நிலையில் இன்று அந்த வரவு செலவு திட்டத்துக்கு கோரமில்லாமலும் இரண்டாவதாக அந்த வரவு செலவு திட்டத்தில் ஒரு சில மாற்றங்களை செய்வதற்காகவும், மூன்றாவதாக கிழக்கு மாகாண சபையை பொறுத்தவரையில் பெரும்பான்மையினர் அந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு இல்லாத நிலையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்வருகின்ற 20ஆம் தேதி வரை ஒத்திவைக்குமாறு சபாநாயகர் தலைமையில் நடைபெற்ற கட்சித் தலைவர் கூட்டத்தில் தீர்மானித்தது. இந்த தீர்மானத்தை எதிர்கட்சித் தலைவர் சந்தானபாணி அவர்கள் முன்மொழிந்த நிலையில் முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் ஜமீல் அவர்கள் வழிமொழிந்தது குறிப்பிடத்தக்கதாகும். இதைத் தொடர்ந்து கிழக்கு மாகாண சபாநாயகர்கள் இந்த சபையை 20ஆம் தேதி ஒத்திவைத்தது குறிப்பிடத்தக்கதாகும்.
இவ்வாறு தெரிவித்துள்ளார்
திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம். இனி ஒரு இந்திய குறிப்பு. இந்தியாவில் மத்திய பிரதேச மாநிலத்தின் நிலக்கரி சுரங்க திட்டத்தை எதிர்த்து வந்த கிரீன் பீஸ் என்ற சுற்றுச்சூழல் தன்னார்வ அமைப்பைச் சேர்ந்த பிரியா பிள்ளை இங்கிலாந்தில் பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே உரையாற்ற டெல்லியிலிருந்து புறப்பட்ட போது நாட்டிலிருந்து அவர் வெளியேறுவதிலிருந்து தடுக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நடவடிக்கை குறித்து கிரீன் பீஸ் இயக்கத்தின் ஆர்வலர் நந்திகேஷ் சிவலிங்கம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
காரணம் என்னவென்று இதுவரை தெளிவாக அங்க ஏர்போர்ட்ல இருந்தவர்களும் சரி அரசாங்கமும் சரி இன்னும் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால இப்ப பாக்க போனீங்கன்னா பிரியா பிள்ளைக்கு என்ன தெரிவித்தனால் இந்திய அரசாங்கம் தங்களை பிளாக்லிஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ நாங்க என்ன சொல்றோம், இது வந்து மாறுபட்ட கருத்துகள் மற்றும் மக்கள் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரங்க பறிக்கும் முகமாக அவர்களை டார்கெட் பண்றாங்க, அவர்களை வந்து முற்றுகையிடுறதுக்கு முகமாக அரசாங்கத்தால் பண்ணப்பட்ட நடவடிக்கைகள் தான் இதுதான் எங்களுடைய கருத்து.
இந்த அவங்க பிரியா பிள்ளை அவர்கள் உங்களது கிரீன் பீஸ் இயக்கத்தின் சார்பாக மத்திய பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த பிரிட்டிஷ் கம்பெனி ஒன்று பங்கு பெறும் சுரங்க திட்டம் குறித்து அவர் ஆட்சேபனைகளை எழுப்பியிருந்ததாகவும், அது குறித்து பிரிட்டனில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்க்க வந்து கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இது உண்மையா?
ஆமா, உண்மை. லண்டனில் பதிவு செய்யப்பட்டுள்ள எஸ்ஆர் கம்பெனியானது மத்திய பிரதேசத்தில் அவர்களுடைய அணுமின் நிலையம் மற்றும் சுரங்க நடவடிக்கைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 மக்களின் வாழ்வாதாரங்களை பாதிக்கும் நிலைமை உள்ளது. அது தொடர்பாக கிரீன் பீஸ் நிறுவனமானது கடந்த 2011 முதல் பல போராட்டங்களிலும் மற்றும் மக்களுடைய சுதந்திரம் எனது ஆதிவாசி மக்களுடைய சுதந்திரத்துக்காகவும் அங்கே சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காகவும் போராடி கொண்டு வருகின்றோம். ஸோ அவர்கள் வந்து இதை அங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்து இந்த பிரச்சனைகளையும் மக்கள் அனுபவம் சந்திக்கக்கூடிய பல்வேறு உபாதைகளையும் பற்றி சொல்வதற்காகவே அவர்கள் வரவேற்றார்கள்.
சரி, அந்த திட்டத்தை பொறுத்தவரை அதில் எந்த வகையில் பழங்குடி மக்கள் அல்லது அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி சுருக்கமாக சொல்ல முடியுமா?
இரண்டு வகையில் பாதிப்பு உள்ளது. ஒன்று சுற்றுச்சூழலுக்கு உள்ளான பாதிப்பு, மற்ற பழங்குடி மக்களினுடைய சட்டங்களாக வழங்கப்பட்டுள்ள அதிகாரம். இந்தியாவை எடுத்துக்கொண்டோம்னால் வந்து பழங்குடிய மக்களுக்கு நேர்ந்து அவர்கள் வாழும் வனப்பகுதிகளான பல சட்டங்கள் நிறுவப்பட்டுள்ளன, அதில் அவர்களுடைய ரைட்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் அந்த பகுதிகளில் அவர்களுக்கு உரித்தான அந்த அந்த நிலத்தின் மேலவும் சரி, மற்றும் அங்கு அவர்கள் வாழ்வாதார செய்யக்கூடிய மற்றும் பொருட்களையும் சரி உள்ளான ரைட்ஸ் வழங்கப்படவில்லை. அது முதலாவதாக அது வழங்கப்பட வேண்டும் என்கிறதுதான் எங்களது கோரிக்கை. இது வழங்கப்படுவதிலே பல சட்டவிரோத நடவடிக்கைகள் அங்கு நடக்கப்படும் மக்களுக்கு இந்த விஷயங்களை
தருவதில்லை. இந்த நரேந்திர மோடி அரசாங்கம் பதவிக்கு வந்த பிறகு வெளிநாட்டு உதவி பெறும் தன்னார்வ நிறுவனங்கள் என்ஜிஓக்கள் இங்கே இந்தியாவிலே வளர்ச்சி திட்டங்களுக்கு தடையாக இருக்கின்றன என்ற ரீதியிலே பிரச்சாரங்கள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருந்தன. அது ஒரு தொடர்ச்சியாக இந்த ஒரு நடவடிக்கையை நீங்கள் பார்க்கிறீர்களா?
கண்டிப்பாக. இப்போ கடந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவின் இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து லீக் பண்ணாங்க. அவங்க வெளியிட கூட இல்லை. யார் இந்த ரிப்போர்ட்டை யார் இதுவரை யார் அதை வெளியிட்டார்கள் அது கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஸோ அதை தொடர்ந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் நம்ம கிரீன்பீஸ் அமைப்பிலிருந்தும் வெளியே நாட்டு வெளியே செல்வர்களும் சரி உள்ளே வருவதையும் சரி தடுப்பதில் மற்றும் வேற வேற இதுலையும் இது எல்லாமே ஒரு ஒரு குறிப்பிட்ட இந்த ஐபி ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் நடக்கும் விஷயங்களாக நான் கருதுகின்றோம்.
இந்த பிரியா பிள்ளைக்கு நேர்ந்த இந்த சம்பவத்துக்கு பிறகு நீங்கள் என்ன நடவடிக்கை சட்ட ரீதியாக எடுக்க போகிறீர்கள்?
நாங்கள் இப்போ தற்பொழுது உள்துறை அமைச்சகம் மற்றும் வெளித்துறை அமைச்சகம் இரண்டு அமைச்சர்களுக்குமே வந்து விளக்கம் கோரி ஒரு கடிதம் எழுதியுள்ளோம். இதற்காக இது இந்த ஏதாவது பிரச்சனைகள் உள்ளதா, இதற்காக அவர் வந்து திரும்பி அனுப்பப்பட்டா, இந்த மாதிரி காரணங்களை கேட்டு எழுதியுள்ளோம். அவர்கள் கூறப்போகும் பதில்களை பொறுத்து மேலும் எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை நாங்கள் அனுப்புவோம்.
கிரீன் பீஸ் இயக்கத்தைச் சேர்ந்த நந்திகேஷ் சிவலிங்கம். வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இந்திய தேர்தல்களில் வாக்களிக்க மின்னஞ்சல் மூலம் வாக்குச்சீட்டுகளை பதிவு செய்யும் முறையை அமல்படுத்த வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியுடன் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
இந்தியாவில் நடைபெறும் பொது தேர்தல்களில் வெளிநாடு வாழ் இந்தியர்களும் வாக்களிக்க உதவ மின் வாக்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெளிநாடுகளில் வாழும் சுமார் 11 மில்லியன் இந்தியர்களுக்கு பயனளிக்கும் வகையில் 8 வார காலத்திற்குள் மின்வாக்கு முறையை அறிமுகப்படுத்த அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் அளித்துள்ள பரிந்துரையை ஏற்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி HL தத்து மற்றும் நீதிபதி AK சிக்ரி ஆகியோரை உள்ளடக்கிய அமர்வு இந்த உத்தரவை இன்று பிறப்பித்துள்ளது. மேலும் இந்த திட்டத்திற்கு செயல் வடிவம் கொடுக்க மத்திய அரசு என்ன நடவடிக்கையை மேற்கொள்கிறது என்பது தொடர்பில் 4 வார காலத்திற்குள் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்யவும் அந்த அமர்வு கூறியுள்ளது. துணை தேர்தல் ஆணையாளர் வினோத் ஜுர்சு தலைமையில் அமைக்கப்பட்டிருந்த 12 பேரை உள்ளடக்கிய குழு பல்வேறு ஆய்வுகளை நடத்தி பலதரப்பட்ட ஆலோசனைகளை முன்னெடுத்த பின்னர் 50 பக்க அறிக்கை ஒன்றை தயாரித்திருந்தது. அந்த வகையில் இந்த 12 பேர் குழுவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டுதான் கடந்த ஆண்டு இத்தகைய பரிந்துரையை தேர்தல் ஆணையம் இந்த அமர்வு முன்பாக தெரிவித்திருந்தது. தற்போது இந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதால் தேர்தல் நடைமுறைகளின் போது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வாக்கு சீட்டுகள் மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்படும். பின்னர் அவர்கள் தங்கள் வாக்குகளை அந்த சீட்டில் பதிந்து தபால் மூலமாக அவர்களது தொகுதி தேர்தல் அலுவலருக்கு அனுப்ப வேண்டும். பொது தேர்தல்களில் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை கடந்த 2010 வழங்கப்பட்டது. ஆனால் இதற்காக அவர்கள் இந்தியாவுக்கு வர வேண்டும் என்கிற நிலை நீடித்து வந்தது. இந்நிலையில் இதற்கு எதிராக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அமைப்பின் தலைவர் நாகேந்தர் சிந்தம் தொடுத்திருந்த பொதுநலன் வழக்கில்தான் இந்த உத்தரவு இன்று வெளியாகியுள்ளது. இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அமைப்பின் தலைவர் நாகேந்தர் சிந்தம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது மகிழ்ச்சி அளித்துள்ளதாக கூறியுள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பல ஆண்டுகால கனவாக இருந்த இந்த விவகாரம் இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலையீட்டால் தற்போது நிறைவேறியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டரங்கத்தில் முதலாவதாக, ரோஜர் ஃபெடரர் தனது டென்னிஸ் வாழ்க்கையில் 1000 ஆட்டங்களில் வென்றுள்ளது குறித்து இந்திய டென்னிஸ் அணியின் முன்னாள் தலைவர் ராமநாதன் கிருஷ்ணன் அவர்களுடன் ஒரு உரையாடல்.
ஜெயிச்சிருக்காரு. முதல்ல என்ன சொல்லணும், அவர் இவ்வளவு மேட்ச் ஜெயிச்சது மட்டும் இது இல்ல, டென்னிஸ்க்கு அவ்வளவு நல்ல தொண்டு பண்ணிருக்காரு. இட்ஸ் அ வெல் பிஹேவ்டு டென்னிஸ் பிளேயர். யூஸ்வல் நல்ல பிளேயர் ஆகிறது காமா இருந்துட்டு அவரோட டெம்பர்மெண்ட் நல்லா இருந்துட்டு நல்லா பிஹேவ் பண்ணிட்டு அவருடைய நீங்க டென்னிஸை கேட்டீங்கனாக்கா அவர் நல்ல டென்னிஸ் பிளேயர் மட்டும் இல்ல நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனும் கூட. இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்குங்கிறது ரொம்ப வேலா உள்ளது. அதனால அவர் வந்து அவர் ஹைலி ரெஸ்பெக்டட் ஸ்போர்ட்ஸ் மேன். ஒத்தரை வந்து இன்னொருத்தோட கம்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ராக்கெட்ஸ் எல்லாம் உட்ல இருந்தது 30 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப மெட்டல் ராக்கெட்ஸ் எல்லாம் வந்துருக்கு. அதனால ஒத்தருக்கு ஒத்தர் கம்பேர் பண்றது கஷ்டம்.
17 கிராண்ட் ஸ்லாம் பட்டம்ங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் அல்லன்னு. அப்போ 17 கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வந்து ஃபெடரர் ஜெயிச்சிருக்கார் அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க?
அது எப்படி பாக்குறேன்னாக்கா ரொம்ப அத்லெட்டிக்காவும் ரொம்ப ஃபிட்டாவும் இருக்காரு. அவருக்கு இன்ஜுரி ரொம்ப குறைச்சல், ரொம்ப கன்சிஸ்டன்டா ஆடி இருக்காரு. இது மாதிரி இன்னும் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
கடைசி ஒரு 20 வருஷங்கள்ல பார்க்கும் பொழுது இந்த 1000 வந்து ஜெயிச்சிருக்கிறது ரெண்டு பேர் தான், ஒன்னு ஜிம்மி கானர்ஸ், இன்னொன்னு லெண்டல்.
ஆமா,
அவங்களும் ஒரு பெரிய லெஜண்ட்ஸ் தான்.
டெஃபினெட்லி கட்டாயமா. இது வந்து 1000 டைட்டில், 1000 மேட்சஸ், 1000 மேட்ச் ஆடுறவாலே ரொம்ப பிளேயர்ஸ் ரொம்ப குறைச்சல். நீங்க ஒரு ஹிஸ்டரி ஆஃப் தி கேம் எடுத்து பார்த்தீங்கன்னா இவன் 3 வருஷம் ஆடுறாங்க. கானர்ஸ், லெண்டல், ஃபெடரர் இவெல்லாம் நிறைய வருஷங்கள் ஆடிட்டு இருக்கா. இன்னும் ஒரே ஒரு பிளேயர் இவ்வளவு ஆடுறது ரோஸ்வால், அவரும் நிறைய வருஷம் ஆடி இருக்காரு. முதல்ல சரவன் வாலி இருந்தது, ஃபெடரர் எல்லாம் சரவன் வாலி எடுத்துட்டு பின்னாலேருந்தே ஆடுறாரு. ஈவன் விம்பிள்டன் கிராஸ் கோர்ட்ல கூட இவெல்லாம் பின்னாலேருந்தே ஆடுறா. அதெல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கு. டென்னிஸ் கம்ப்ளீட்டா மாறி போச்சு.
இப்ப ஒருத்தருக்கு ஒரு ஒரு பாணி இருக்கும் ஆடுறது. ஃபெடரருடைய ஸ்பெஷாலிட்டி எங்க இருக்கு?
ஃபெடரருடைய ஸ்பெஷாலிட்டி கையில இல்ல, கால்ல இருக்கு. அவர் எல்லாம் ராக்கெட் வீசுறதே பாத்துட்டு இருக்கா. நீங்க அவர் விளையாடுறது நல்ல மேட்சோட அவர் காலை பார்த்தோம்னா டான்ஸ் ஆடிட்டே இருக்காரு. கால் வந்து ரொம்ப சுறுசுறுப்பு. நம்ம பரதநாட்டியம் எல்லாம் ஆடுவாள, டான்ஸ் குவிக்கா ஆடுவாள, அந்த மாதிரி எபிலிட்டி அவருக்கு கால்ல இருக்கு. காலை நல்ல ட்ரெயின் பண்ணி நல்ல கண்டிஷன்ல வச்சுட்டு இருக்காரு. எப்பவுமே அவர் ஃபுட் ஒர்க்லயே கான்சன்ட்ரேட் பண்றாரு. ஒவ்வொரு ஷாட்டும் சின்ன மேட்சா இருக்கட்டும் பெரிய மேட்சா இருக்கட்டும், அவர் ஃபுட் ஒர்க் தான் அவருடைய இவ்வளவு பெரிய கீர்த்தி வந்ததுக்கு காரணம்.
அவர் வந்து ஏதோ ஒரு நாளை இன்னைக்கு நான் ஓய்வு பெறுவதாக அறிவித்தால் டென்னிஸ் உலகம் வந்து அன்னைக்கு எப்படி பார்க்கும் ஃபெடரருடைய ஒரு ரிட்டையர்மெண்ட் அவர் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது?
எல்லாரும் ரொம்ப அவரை மதிப்பா வச்சிருந்து ரொம்ப ஏன் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஆடலாமேனு சொல்லுவா. அவரோட உடம்பு, அவரோட ஃபிட்னஸ் பார்த்தாக்கா அவர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் விளையாடிட்டு இருப்பார். அவர் வந்து திருப்பி விம்பிள்டன் ஜெயிச்சா நான் ஆச்சரியப்பட மாட்டேன்.
எல்லா வகையான கோர்ட்டுக்கும் ஏத்த வகையில தன்னை மாத்தி அமைச்சு கொண்டு இத்தனை வருஷம் தொடர்ந்து விளையாடுறதுங்கிறது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு காரியம்
தானே? ரொம்ப கஷ்டம். அவரோட கான்சென்ட்ரேஷன், ஒன் ட்ராக் மைண்டு, டென்னிஸ் எல்லாம் அதே நினைச்சு அதே பண்ணிட்டு இருக்காரு. வேற ஒண்ணுமே கான்செப்ட் பண்ண அதே பண்ணிட்டு நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு ட்ரைனிங் பண்ணிட்டு ஐ திங்க் அவருக்கு டென்னிஸ் வந்து அவரோட ரிலிஜியம்.
சுவிட்சர்லாந்து வந்து முதல் முறையா போன வருஷம் டேவிஸ் கோப்பையை ஜெயிக்கிறாங்க. மத்த கிராண்ட் ஸ்லாம் விட இதுதான் ரொம்ப முக்கியம்னு டேவிஸ் கப் அவ்வளவு புகழ்ந்து சொல்லியிருக்கார்.
ஆமா, அவர் வந்து ஆக்சுவலா நம்ம அந்த லாஸ்ட் டேவிஸ் கப் ஜெயிச்சதுக்கு காரணம் அவர் கூட அந்த வாரிங்கா இருந்தாரு. அவருக்கும் ஈக்குவல் பங்கு உண்டு அதுல. ஏன்னா ஃபெடரர் அப்போ அவர பெஸ்ட் கேம் ஆடல, முதல் நாளைக்கு ஈஸியா தோத்துட்டாரு. ஆனா ஃபைனல் மேட்ச் ஜெயிச்சுட்டு சுவிட்சர்லாந்து ஜெயிச்சுன்னு போயிட்டா. சுவிட்சர்லாந்து முதல் தரம் ஜெயிச்சுக்காங்கிற பேரவைய அது வந்து ஃபெடரரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. கண்ட்ரி சுவிட்சர்லாந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சதுனால அவ்வளவு சந்தோஷப்பட்டு சொன்னார். அவருடைய பெஸ்ட் ஆட்டம் இல்ல, பட் சுவிட்சர்லாந்தோட பெஸ்ட் ரிசல்ட் அது.
ரோஜர் ஃபெடரரின் ஆட்ட திறமைகள் குறித்து இந்திய டென்னிஸ் அணியின் முன்னாள் தலைவர் ராமநாதன் கிருஷ்ணன் தெரிவித்த கருத்துக்களை கேட்டீர்கள். அடுத்ததாக கால்பந்து செய்தி ஒன்று. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பைக்கான கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் முறையாக பாலஸ்தீன அணி பங்கேற்றுள்ளது. இது குறித்த விவரங்களுடன் சங்கீதா ராஜன்.
பாலஸ்தீன கால்பந்தாட்ட அணியினர் முதற் தடவையாக சர்வதேச போட்டியொன்றில் விளையாடியுள்ளனர். ஆஸ்திரேலியாவில் நடந்த ஆசிய கோப்பை போட்டிகளில் 4-0 என்ற கணக்கில் ஜப்பானிடம் பாலஸ்தீன அணி தோல்வியடைந்துள்ளது. இந்த போட்டியில் பாலஸ்தீன அணி வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை. எனினும் சர்வதேச போட்டியொன்றில் பங்கெடுத்தமை அடையாள ரீதியான முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. தாங்களும் மனிதர்களே, பயங்கரவாதிகள் அல்ல என்ற செய்தியை உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டிய தேவையே தமது வீரர்களுக்கு இருந்ததாக தாமர் சாலா கூறினார். ஆசியாவில் உள்ள 16 சிறந்த கால்பந்தாட்ட அணிகள் இந்த போட்டித் தொடரில் பங்கெடுத்திருந்தன. கடந்த ஆண்டு மே மாதம் மாலத்தீவுகளில் AFC சேலஞ்ச் கோப்பையை வென்றதன் மூலம் பாலஸ்தீன அணி இந்த தொடருக்கு தகுதி பெற்றது.
சர்வதேச அரங்கில் பாலஸ்தீன கால்பந்து அணி முதல் முறையாக ஒரு போட்டியில் பங்கேற்றது குறித்த செய்திகளை தந்தவர் சங்கீதா ராஜன்.
விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் BBCயின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியையும் நம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்களுடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.